அறந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 19.
ஊர்வ 11 மானுடம் நீர் பறவை நாற்கால் ஓர் பப்பத்து.
பாருங்க, ஊர்வல நீர் வந்துட்டு, ஊர் நீர் வந்து விட்டது. அப்புறம் ரெண்டடி அமைஞ்சது பப்பத்து. இனி தனி சொல் வரவனு இந்த கிட்டத்தட்ட இந்த எதுகையோ சத்தத்தோட
சீரிய.
பாருங்க, ஊர் நீர் சீர், உங்களுக்கு புரியுதுங்களா? ஊர்வ 11 என்று தொடங்கின பாட்டு, நீர் பறவை என்று ரெண்டாவது வரி வந்து, கோட்டு சொல் இந்த முதல் ரெண்டு சொல்லினுடைய எதுகையோட வரும். சீரிய
சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்தம் இல் சீர் தாவரம் நாளை.
இப்ப இப்படி இப்படி படிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காதுக்கு கேட்க சுகமா இருக்கு. இல்லாட்டி நாம எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு கட்டமைப்பை குழப்பாம தமிழ் வாசிக்க தெரிய வேண்டும். சரி, இதுதான் அந்த எழுவகை புறப்பு என்கிறார். சரி,
தந்தை தாயார் தீவினை தேய்தர் பொருட்டு அவரை நோக்கி புதல்வர் செய்யும் தான தர்மங்கட்கு அவர் நற்குணம் காரணமாகலின் பண்பு எனும் காரண பெயர் காரியத்தின் மேல் நின்றது.
இதுல பண்புடை மக்கட்பெறின் என்று போட்டிருக்கு. இந்த குரல்ல வர அந்த இடத்தை மட்டும் சொல்லி இலக்கணம் பாருங்க. இது ரொம்ப நீங்க உள்ள போக வேணும், எல்லாரும் போக வேண்ட அவசியம் இல்லை. தமிழை ஒரு பாடமாக படிக்க விரும்புகிறவர்கள் போகலாம், மற்றவர்கள் போகக்கூடாது என்று இல்லை. முடிஞ்சா தொட வேணும், இல்லாட்டி விட்டுடலாம். இது என்ன சொல்லுகிறார் என்றால், பண்பு என்று ஒரு சொல் இருக்கிறது. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிவரங்கா பண்புடை மக்கட்பெறின். அப்போ பண்போட பிள்ளைய பெற்றுட்டா தீயவினை தீண்டாமல் விடுமா? கேள்வி. தீயமை தீண்டாமல் விடுவதற்கு என்ன காரணம்? இவர்கள் செய்கிற தான தர்மங்கள் தான் காரணம். யார்? பிள்ளைகள் பெற்றோர்களை நோக்கி செய்கிற தான தர்மங்கள் தான் காரணம். இந்த தான தர்மங்களுக்கு எது காரணம்? இவர்களுடைய பண்பு காரணம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இவர் என்ன சொல் போட்டிருக்க வேண்டும்? பழிவுரங்கா தர்மம் செய் மக்களை பெறின் என்று போட்டிருக்க வேண்டும். இவர் பண்புடை மக்கள் பெறின் என்று போட்டுவிட்டார். இந்த இங்கே பண்பு என்று போட்ட சொல் பண்பை குறிக்கவில்லை, பண்பினால் செய்யப்படுகிற தர்மங்களை குறித்து நிற்கிறபடியால் அதை இலக்கணமாக சொல்ல வேண்டும் என்று நினைச்சு பரிமளகர் சொல்லுகிறார். அந்த வரியை திருப்பி வாசிங்க. பண்பு.
தந்தை தாயார் தீவினை தேய்தர் பொருட்டு அவரை நோக்கி புதல்வர் செய்யும் தான தர்மங்கட்கு அவர் நற்குணம் காரணமாகலின் பண்பு என்னும் காரண பெயர் காரியத்தின் மேல் நின்றது.
பண்பு என்ற நற்குணம் தான் தர்மம் செய்கிற காரியத்துக்கு காரணம், அதுதான் அவர்களையும் ஈடேற்றும். ஆகவே இங்கே பண்பு என்று போட்ட சொல் பண்பை குறிக்கவில்லை, பண்பினால் செய்யப்படுகிற தர்மங்களை குறிக்கிறது என்கிறார். இது விளங்காட்டி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்றால் திருவள்ளுவர் பரிமளருக்கு வேலை மொழியாகவும் அந்த சுத்தத்தை வரவிக்க விரும்புகிறார். ஒன்று பொருளை சொல்வது, ஒன்று இது எப்படி இந்த சொல். இப்போ யாராவது ஒரு மொழி படித்தவன் ஒருத்தன் கேட்பான், பெற்றோர்கள் ஈடுறுவதற்கு காரணம் பிள்ளைகள் செய்கிற தர்ம காரியங்கள் தான். அப்போ தர்ம காரியங்கள் என்றல்லவா போட்டிருக்க வேண்டும். பண்பு என்று போட்டு விட்டுருக்கிறாரே திருவள்ளுவர் என்று கேட்டால், பண்பு காரணம், பண்பினால் விளைவது தர்மமாகிய காரியம். பண்புக்கும் காரணத்துக்கும் காரியத்துக்கும் தொடர்பு இருக்கிறபடியால் காரணத்தை சொன்னால் காரியம் தானாக வரும் என்று தெரிந்து கொள்வது. படிக்காத பிள்ளை ஃபெயில் விடுவான். ஃபெயில் எங்கே வருவது? பரீட்சை எழுதினால் வருவதற்கு பேர் தான் ஃபெயில். படிக்காட்டியே ஃபெயில் வரணும்னு உனக்கு எப்படி சொல்லுவேன்? படிக்காதது காரணம், படிக்காத காரணத்தினாலே இவர் பரீட்சையை எழுத மாட்டார், எழுத மாட்டார்படியால் இவர் சித்தியடைய மாட்டார். ஆகவே இந்த பரீட்சை எழுதுவதை பற்றி சொல்ல தேவையில்லை. படிக்காத பிள்ளை சித்தியடையாது என்று சொல்வது காரணத்தை காரியமாக உபசரித்தல். இதுக்கு மேலையும் புரியாட்டி விட்டுடுங்க.
குரல் 63.
எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை மீண்டும் ஒரு தரம் பணிந்து புதல்வரை பெறுதல் என்கின்ற அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம். இந்த அதிகார தலைப்பிலே வருகிற புதல்வர் என்பது குழந்தைகள் என்ற ஒரு பொது சொல்லாக நிற்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் புதல்வர் என்றால் ஆண் பிள்ளைகளைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரோ என்று நினைப்பார்கள். அப்படியல்ல, ஆசிரியர் என்பது போலத்தான் இந்த சொல்லும். அதிலே ஆண்பால் பெண்பால் இரண்டும் அடங்குகிறது என்பதை அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுங்கள். அது நான் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்க வேண்டும், விட்டபடியால் சொல்லுகிறேன். மூன்று குறள்கள் படித்து விட்டோம், இரண்டு குறள்கள் படித்து விட்டோம். ஒன்று, அறிவுள்ள பிள்ளைகளை பெற வேண்டும். அடுத்தது, அந்த அறிவுள்ள பிள்ளைகள் பண்புள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பண்புள்ள பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் செய்கிற அறிவும் பண்பும் ரொம்ப அவசியம். அறிவு இருந்தால்தான் நம்முடைய மூதாதையர்களுக்கு நாம் கடமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். பண்பு இருந்தால்தான் தர்மத்தின் மூலமாக அந்த கடமையை செய்யலாம். ஆகவே இந்த ரெண்டையும் சேர்த்து ரெண்டு குறளிலே சொல்லுகிறார். தமிழர்களை பொறுத்தளவிலே அறிவு பண்புக்கு அடுத்தபடிதான் என்பதிலே தமிழர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எவ்வளவுதான் அறிவிருந்தாலும் பண்பில்லாத பட்சத்திலே அந்த அறிவுக்கு தமிழர்கள் மத்தியிலே அங்கீகாரம் இல்லை. ஆகவே பண்பை அறிவுக்கு மேலாக கொண்டு வந்து பொருத்தி காட்டியிருக்கிறார். அந்த பண்புள்ள பிள்ளைகளை பெற்று அவர்கள் நற்காரியங்களை, நல்வினைகளை, தர்ம வினைகளை செய்தால் ஒருவனுக்கு ஏழு பிறப்பிலும் அவனை தீயமை தீண்டாமல் இருக்கும் என்கிறதோடு இரண்டாவது குறள் நிறைவுறுகிறது. இனி மூன்றாவது குறளுக்குள்ளே நுழைவோம்.
குறள் 63. தம்பொருள் என்ப தம்மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். உரை: தம் மக்கள் தம் பொருள் என்ப, தம் புதல்வரை தம் பொருள் என்று சொல்லுவர் அறிந்தோர். அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அப்புதல்வர் செய்த பொருள் தம்மை நோக்கி அவர் செய்யும் நல்வினையானே தம்பால் வரும் ஆதலான். உரை குறிப்பு: தம் தம் வினை என்புலி தொக்கு நின்ற ஆறாம் வேற்றுமை.
தம் வினை என்புலி
என்புலி
தொக்கு நின்ற
ஆறாம் வேற்றுமை முருகனது குறிஞ்சி நிலம் என்புலி போல உரிமை பொருட்கண் வந்தது. பொருள் செய்த மக்களை பொருள் என உபசரித்தார். இவை இரண்டு பாட்டானும் நன்மக்களை பெற்றார் பெரும் மறுமை பயன் கூறப்பட்டது.
மீண்டும் புதல்வர்களை பெறுவதனுடைய பயன்பாடு பற்றி மூன்றாவது குறளிலையும் சொல்லுகிறார். முதல் குறளிலே குழந்தை பேற்றினுடைய சிறப்பை சொன்னார். இரண்டாவது குறளிலே அந்த பிள்ளைகளை பெறுவதனாலே கிடைக்கக்கூடிய பயனினுடைய ஒன்றை சொன்னார். மூன்றாவது குறளிலேயும் அதையே வலியுறுத்துகிறார். நமக்கு பொருள் முக்கியமான விஷயம், அதை யாரும் மறுக்க முடியாது. பொருளில்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, அதை திருவள்ளுவரே ஒத்துக்கொள்கிறார். பொருளில்லார்க்கு இவ்வுலகு இல்லை. இதில் எல்லாம் குழப்பம் இருக்கக்கூடாது. பாரதியார் பொருளினுடைய முக்கியத்துவத்தை இகழ்வார். அவருடைய சுயசரிதை படித்தீர்களானால் தெரியும், பொருள் நோக்கி இந்த பெரும்பான்மையினோர் பொருள் நோக்கி ஆங்கில கல்வி கற்பதை மனவருத்தப்படுவார். தன்னுடைய தந்தை சிறு வயதிலேயே தன்னை ஆங்கிலம் கற்க அனுப்பி வைத்த செய்தி சொல்லுவார். சுயசரிதை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. சுயசரிதை என்பது பாரதியார் தன் சுயசரிதையை வசனத்தில் எழுதினாரோ என்று நினைக்கக்கூடாது. பாரதி கவிதையிலே சுயசரிதை என்ற தலைப்போடு பாரதியாருடைய ஒரு கவிதை பகுதி இருக்கிறது. மூன்று பகுதி கட்டாயம் படிக்க வேண்டிய பகுதி. ஒன்று பாஞ்சாலி சபதம், நான்கு பகுதிகள். ஒன்று பாஞ்சாலி சபதம், அடுத்தது கண்ணன் பாட்டு, அடுத்தது குயில் பாட்டு, அடுத்தது இந்த சுயசரிதை. சுயசரிதையிலே தன் வாழ்க்கை சிறப்புகளை எல்லாம், வாழ்க்கை அனுபவங்களை சொல்கிறார். அதிலே தனக்கு தமிழ் மேல், நம்முடைய மூதாதையர்கள் மேல் வந்த மதிப்பை சொல்லுகிறார். ஆனால் தந்தை உலகியலாக ஆங்கில கல்வி படிக்க வேண்டும் என்று இவரை கட்டாயப்படுத்தி ஒரு ஆங்கில கல்லூரியிலே சேர்த்து விட்டார். அதை ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த சுயசரிதையிலே குறிப்பார். எனக்கு அந்த வரிகள் மறந்து போய்விட்டன, இப்பொழுது உடனே ஞாபகத்துக்கு வரவில்லை. வீணாக என் காலம் போயிற்று என்று எழுதுவார். வெறும் பொருட்கல்வியை எனக்கு தந்தை படி சொல்லிக் கொடுக்க நினைத்தார் என்று அந்த சொல்லுகிற பொழுது பொருளை கொஞ்சம் இகழ்ந்து சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகு பாரதியாருக்கு ஞாபகம் வரும் திருவள்ளுவர். வந்தோன்னு சொல்வார்,
நான் இப்படி சொல்லுகிறேன் என்று பொருளை இழிவு செய்து நான் பேசுவதாக நினைக்காதீர்கள். அந்த தொடர் அவர் இப்படித்தான் சொல்வார், மாமகற்கு ஒரு ஊறு நினைத்திலேன் என்பார். மாமகள் என்பது மகாலட்சுமி. மகாலட்சுமியை இழிவுபடுத்த நான் பேசுவதாக நினைத்தாதீர்கள், மாமகற்கு ஒரு ஊறு நினைத்திலேன். சொல்லிவிட்டு சொல்வார், பொருளிலார்க்கு இவ்வுலகில்லை என்ற புலவன் பொன்மொழி பொய்மொழி அன்றுகான் என்பார். பொருளிலார்க்கு இவ்வுலகில்லை என்கின்ற புலவன் யாரு? நம்மால். பொருளிலார்க்கு இவ்வுலகில்லை என்ற புலவன் பொன்மொழி பொய்மொழி என்றுகான் என்று சொல்லிவிட்டு தொடர்வார். பொருள் இல்லாட்டி என்னென்ன கஷ்டம் வரும் என்று தொடர்வார். ஆகவே பொருள் வாழ்க்கைக்கு அவசியம். இன்னொரு இடத்திலே அதே நம்ம திருவள்ளுவரே சொல்லுகிறார், பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை. இன்னொரு இடத்திலே பொருள் உன்னிடம் நிலைக்க வேண்டுமானால் அதை போற்ற தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு பொருளை நாங்கள் பெரும்பாலும் போற்றுவதில்லை, உதாசீனப்படுத்துகிறோம். செல்வம் வீணாவது பற்றி இன்றைக்கு கவலை இல்லை, செல்வத்தை வீணாக்குவதுதான் ஆடம்பரம் என்று நாங்கள் நினைத்து வைத்திருக்கிறோம், உதாசீனப்படுத்தி காட்ட வேண்டும். அப்படி இல்லை, பொருளாட்சி போற்ற வேண்டும், போற்ற போற்றத்தான் பொருள் நிற்கும். இதை எதுக்கு உவமையாக சொல்லுகிறார்? கொல்லுகிற தன்மையுள்ளவனிடம் அருள் எப்படி நிற்காதோ போற்றாதவனிடம் பொருள் நிற்காது என்கிறார். பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு என்று ஒரு குறள் இருக்கிறது. ஆகவே பொருள் ரொம்ப முக்கியமானது என்பதிலே புலவர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இல்லை. உலகியல் வாழ்க்கைக்கு பொருள் தேவை. பொருளினாலே வருகிற அனுபவம் ரெண்டே ரெண்டு தான், பொருளினாலே வருகிற பயன்பாடு ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, அதை போகமாக்கலாம், இல்லாவிட்டால் புண்ணியமாக்கலாம். இது ரெண்டும் தான் பொருளாலே வரும். பல பேர் அதை தெரிந்து கொள்வதில்லை. பொருள் கைக்கு வந்த உடனே அதை ஒன்று போகமாக்கலாம், போகம் உங்களுக்கு மட்டும் பயன் செய்யும், புண்ணியம் அடுத்த பிறவிகளிலேயும் பயன் செய்யும். ஆகவே பொருளினுடைய பயன் ஒன்று போகம் அல்லது புண்ணியம். போகம் இந்த பிறப்போடு முடிந்து போய்விடும். ஏன் அதை உடனே அனுபவத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்றால், ஊழ் நிக்கு மட்டும்தான் பொருள் நிக்கும், ஊழ் நிக்கு மட்டும்தான் பொருள் நிக்கும். ஊழ் முடிந்து விட்டால் பொருள் போய்விடும். அதற்கு அவர் சொன்ன திருக்குறள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், முன்னமே சொல்லி இருக்கிறேன், கூத்தாட்டு குழாம் நிறைந்தற்றே அதன் அதன் போக்கும் அது இழிந்தற்றே என்று ஒரு குறள் சொன்னேனா? மறந்திருப்பீர்கள். அதாவது அது பின்னாலே வரப்போகிறது. ஊழ் என்ற அதிகாரத்திலே அதை சொல்லுவார், நிலையாமை என்ற அதிகாரத்திலே அதை சொல்லுவார். பணம் வந்தால் அது உன்னுடைய விதியினாலே வருகிறது என்று தெரிந்துகொள். விதி முடிந்தவுடனே உன்னை விட்டு அது போய்விடும். கோடி கோடியாக வைத்திருந்தவர்களெல்லாம் அதை இழந்து போய் நிற்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? அதுக்கு ஒரு உவமை சொல்லுகிறார், தியேட்டருக்கு வருகிற கூட்டம் போல என்கிறார். பொருள் வரவு தியேட்டருக்கு கூட்டம் வருவது போல. அப்ப அப்பவே தியேட்டர் இருந்ததாண்டு கேட்கக்கூடாது. அப்ப நாடக கொட்டகையை சொல்லுகிறார். இப்ப 6 மணிக்கு சினிமா ஆரம்பிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 6 மணிக்கு சினிமா ஆரம்பிக்கிறது, கூட்டம் எப்படி வரும்? ரொம்ப அக்கறை உள்ளவன் டிக்கெட் கிடைக்காவிட்டாலும் 4 மணிக்கே வந்து டிக்கெட் எடுத்து இருந்துருவான். இன்னும் கொஞ்சம் உள்ளவன் 5 மணிக்கு வருவான், 5:30 வருவான், 5:30 வருவான். ரொம்ப செல்வாக்கு உள்ளவன் டிக்கெட் எப்படியும் எடுக்கலாம் என்று 6 மணிக்கும் வருவான். இப்படி வருவான். இது வருகிற முறை. போகிற முறை, படம் முடிஞ்சுதா? 5:30 வந்தவன், 4 மணிக்கு வந்தவன் முன்ன போய், 5:30 வந்தவன் பின்ன போய், இந்த சிஸ்டம் எல்லாம் கிடையாது. முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒண்டா போயிருவான். திருவள்ளுவர் சொன்னார், ஊழினாலே செல்வம் வருகிற பொழுது பகுதி பகுதியாக வரும், ஊழ் முடிந்தோடனே எல்லாம் ஒன்றா போயிரும், தியேட்டருக்கு வர்ற கூட்டம் போல என்றார். கூத்தாட்டு குழாம் நிறைந்தற்றே, நாடக கொட்டையில சன நிரம்புறது போல கொஞ்சம் கொஞ்சமா வரும், போற பொழுது ஒன்றா போய்விடும், அதன் போக்கும் அது அகுது இழிந்தற்றே. ஆகவே செல்வம் இருக்கிற பொழுது அனுபவம் பெற்றுவிட வேண்டும், இருக்கிற பொழுது அனுபவம் பெற்று. அது ரொம்ப செல்வமே, செல்வம் அனுபவங்களை தருகிறபடியால் எங்களிலே பல பேருக்கு செல்வமே அனுபவம் என்று நினைக்கிறோம். செல்வம் அனுபவங்களுக்கு ஒரு கருவியே தவிர செல்வம் அனுபவம் அல்ல. செல்வம் அனுபவமா இருந்தால் காசு சேர 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 சந்தோஷம் கூட அல்லவா வேணும்? காசு சேர சேர அவன்தான் கோயிலில் போய் சிறப்பு தரிசனத்தில் முன்னுக்கு நிற்கிறான். உனக்கு தானே செல்வம் நிறைய இருக்கிறது, எப்போ ஏன் அங்கே போகிறாய் என்றால் அவனுக்கு தான் கவலையும் அதிகம் இருக்கிறது. ஆகவே செல்வம் அனுபவத்துக்கான கருவியை தவிர செல்வம் அனுபவம் அல்ல. அப்போ என்ன செய்ய வேண்டும்? செல்வம் இருக்கிற பொழுது அதை பயன்படுத்தி விட வேண்டும். அதை எப்படி பயன்படுத்துவது என்றால் ரெண்டே ரெண்டு வகை. ஒன்று போகமாக்கு, அது ஏதோ உன்னுடைய ஆத்மாவுக்காவது ஒரு திருப்தி தரும். நல்லா சாப்பிடு, நல்லா குடி, நல்லா ஒரு டூர் போ. சில பேர் அதுக்கே செலவழிக்க மாட்டான். அதாவது நான் இதுக்கு சொன்னேனோ தெரியலே, ஒரு பழமொழி இருக்கிறது, அவன் மானச பூசையிலையும் அழுகின வாழைப்பழம் தான் வைப்பான்னு ஒரு பழமொழி இருக்கிறது. மனச பூசைன்றது மனதால் பண்ணுறது, போயிருந்து கோயிலில் ஒரு வெத்தலை வைக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறது, ஒரு பூ வைக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறது. அந்த பூஜைக்கு மதிப்பு அதிகம். சும்மா பூஜையை விட அந்த பூஜை சிறந்தது. ஏன்னா நாங்கள் சும்மா வைக்கிற பூ வாடும், மனதால் வைக்கிற பூ வாடாது. அது மானச பூஜை என்றது. இந்த கஞ்சல்தனம் உள்ளவனை பூசைக்கு வச்சா அவன் மானச பூசையிலேயே அழுகின வாழைப்பழம் தான் வைப்பான். அப்படி சில பேர் இருக்கிறார்கள். அனுபவங்களுக்கு பணம் செலவழிக்க விரும்ப, சும்மா மனைவிக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்க மாட்டான், சேலை வாங்கி கொடுக்கான், பேங்க்ல காசு கணக்கு ஏறுறது இவனுக்கு சந்தோஷம், ஒரு நாள்ல எல்லாம் போயிடும். ஆகவே அனுபவமாக்கு, ஒன்று அனுபவமாக்கு, ரெண்டாவது புண்ணியமாக்கு. புண்ணியமாக்கினால் என்ன நடக்கும் என்றால் அடுத்த புறவிக்கும் வரும். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றானாம் பொருள் வைப்புளி. பேங்க் அக்கவுண்ட், அதுக்கு தமிழ் வைப்புளி, பொருள் வைப்புளி என்றார் திருவள்ளுவர். நீ காசு பேங்க்ல போட்டு வைக்கிற மாதிரி பொருளை போட்டு வைக்கிற ஒரு இடம் இருக்குடா, நீ இங்க போடுற காசு இங்க மாத்தலாம், தமிழ்நாட்டில் மாத்தலாம், இல்ல டெல்லிக்கு போனா மாத்தலாம், இலங்கைக்கு போனா ஏதாவது சில ஒழுங்குகள் பண்ணி மாத்தலாம், லண்டனுக்கு போனா மாத்தலாம், அவ்வளவுதானே உன் பணத்துக்கு செல்லும், அடுத்த புறவிக்கு வருமா? வராது. இந்த பேங்க் அடுத்த புறவிக்கும் தரும் என்கிறார். எந்த பேங்க்? நீ செய்கிற புண்ணியம் என்கின்ற வங்கியிலே போட்டு வைத்தால் அடுத்த புறவிலும் போய் செக் மாத்தலாம். அது அவர் தான் சொல்றார், அற்றார் அழிபசி தீர்த்தல். எனக்கு திருக்குறளூர்ல ஆச்சரியம், விஷயத்தை சொல்றதுல கவிதையா, இந்த ஒன்றே முக்கால் வரையில கவிதையும் சொல்றார். அற்றார் என்றால் ஒன்றும் இல்லாமல் போனவன் என்று அர்த்தம். அது பசி தீர்த்தல் என்று போடையில் அழிபசி தீர்த்தல். எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் பசி தெரியுமா? இது என்ன சார் பசி தெரியாமலா இருக்கிறோம், 11:45 பசிக்குது. அந்த பசி இல்லை. உங்களுக்கு பசி வர்ற பொழுதே உணவு இருக்கிறது என்பது தெரிந்து கொண்டுதான் பசி வருகிறது. உண்மையான உங்களுக்கு பசி வர்ற பொழுது போனவொடனே சாப்பிடலாம், இல்லை கடையில் சாப்பிடலாம், அந்த நினைப்போட சாப்பிடுங்க. பசி வந்து உண்ண உணவில்லை, இனி எப்போ உணவு கிடைக்குமோ, எப்போ இந்த பசி தீருமோ என்று ஒரு பசி இருக்கிறது அல்லவா? அந்த பசி யாராவது அனுபவிச்சிருக்கிறீர்களா? ஏழைக்கு மட்டும் தெரிஞ்ச பசி. பசி வந்துடும், ஆனா தீர்க்கிறதுக்கு வழி தெரியாது. அந்த பசியினுடைய கொடுமையை சொல்வதற்கு திருவள்ளுவர் ஒரு சொல் போடுகிறார். ஒரு சொல்லு போடுறார் சார், அழி பசி என்றார். வசதி இல்லாதவனுக்கு வர்ற பசி இருக்குதே, அற்றார் அழி பசி தீர்த்தல். ஒருவனை கொல்லுகிற பசி, சாப்பாடு பசி. நானே தான் எங்களுக்கு பசி பசி தெரியும் தெரியும், எங்களுடைய பசி சும்மா பொய் பசி, நம்பிக்கையா அங்க அம்மா சமைச்சு வச்சிருப்பான்னு தெரிஞ்சு கொண்டு போய் அங்க போனவனா தட்டெடுத்து போட்டு சாப்பிட போறோம். பசி வந்து சாப்பாடு இல்லை என்ற கொடுமையை அனுபவிச்சாதான் பசியினுடைய கொடுமை தெரியும். அப்படிப்பட்டவனுடைய பசியை தீர்க்க வேண்டும். நம் தமிழ் புலவர்கள் போகாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை. இப்படி நுட்பமா எவன் போற போறான் சார்? இன்னொருத்தர் சொன்னார், மணிமகளை ஆசிரியர் என்று நினைக்கிறேன், அவர் சொன்னார், இந்த வசதி உள்ளவனுக்கு சாப்பாடு போடுறது இருக்குதே, பெரும்பாலும் நாங்கள் அப்படித்தானே, நாங்கள் ஒரு டின்னர் கொடுக்குறேன்னா நம்ம மேலதிகாரிக்கு டின்னர் கொடுப்போம், அல்லது நம்ம விட ஒரு பெரியவருக்கு டின்னர் கொடுப்போம். அவர் சொன்னான், இப்படி கொடுக்குறியே நீ, உனக்கு உன்னை விட வசதி உள்ளவனுக்கு சாப்பாடு கொடுக்குறியே, அது எப்படிப்பட்டது என்று கேட்டால் தர்மத்தை விலை கூவி விற்பதற்கு சமம் என்றார். ஏன் உன் மேலதிகாரிக்கு நீ ஏன் விருந்து போடுற? அவன் மேலே அன்பாலையா? அவனுக்கு பசி என்றா? இங்கே போட்டால் அங்கே ப்ரமோஷன் கிடைக்கும், அதுக்காக போடுறேன். அப்போ ஒன்று போட்டு இன்னொன்று வாங்குவதற்கு என்ன பெயர்? வியாபாரம் என்று பெயர். ஆகவே உன்னை விட வசதி உள்ளவனுக்கு போட்டா அது நீ வியாபாரம் பண்ணுகிறாய். அவர் சொன்னார், ஆற்றினர்க்கு அளிப்போர், வசதி உள்ளவனுக்கு கொடுக்கிறவன் அற விலை பகர்வோர். எப்படி எனக்கு உண்மையா பாருங்க, தமிழோட சாகும் வரைக்கும் ஜீவிக்கலாம். ஆற்றினர்க்கு அளிப்போர் அற விலை பகிர்வோர். தர்மத்தை விக்கிறாண்டா அவன், வசதி உள்ளவனுக்கு சோறு போட்டு, இப்ப பெரும்பாலும் இந்த டின்னர்கள் லஞ்சுகள் இந்த பார்ட்டிகள் இதெல்லாம் இந்த வேலை தான். அங்க ஒண்ணு தர்மம் நடக்க இல்லை, இவன் விக்கிறான். ஆற்றினருக்கு அசை அளிப்போர் அறவிலை பகிர்வோர் ஆற்றாமாக்கல் அரும்பசி களைவோர். அவரும் பாருங்க என்ன சொல் போறாரு, அரும்பசி ஆற்றாமாக்கல் அரும்பலி பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நறி வாழ்க்கை. இவ்வளவு நீங்க கல்வி அடுத்த வரி கட்டாயம் எல்லாரும் மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது எல்லாருக்கும் தெரியும். உண்டி கொடுத்தோர் உயிர் தோர்த்தோரே என்பது என்னவென்று கேட்டா எல்லாருங்க இல்ல, கடுமையான தீர்க்க முடியாத பசி உள்ளவனுக்கு நீ சாப்பாடு போடுறியா, அவனுக்கு உயிர் கொடுக்கறடா. வசதி உள்ளவனுக்கு கொடுக்கறது தர்மம் விக்கிறதுன்றார். ஆனா வள்ளலார் பின்னால வந்து சொன்னார், எவனுக்கென்றாலும் பசிக்கிற நேரத்துல சோறு போட்டா புண்ணியம் இருக்கிறார். ஏண்டா பசியிலே ஏழை பசி பணக்கார பசி பசிக்குது என்று வந்துட்டா, பசிக்கு ஒருத்தனை உட்கார வச்சு சாப்பாடு போட்டா அவன் நெற்றியில இருந்து பிறக்கிற அருளொளி நமக்கு பாதிக்கும் என்று வள்ளலார் எழுதுகிறார். ஆகவே அதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் உண்மையிலே பசி என்பது இதுதான். அதான் திருவள்ளுவர் சொன்னார், அற்றார் அழிபசி தீர்த்தல் ஒருவன் பெற்றானாம் பொருள் வைப்புலி. அதாண்டா காசு. இப்போ இந்த இவ்வளவும் நீ ஏன் மெனக்கிட்டு எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறாய் என்றால், இங்கே இந்த குறளிலே எது பொருள் என்று கேள்வி எழுப்புகிறார், எது செல்வம். இப்போ நீ புண்ணியம் பண்ணுகிறாய் இதெல்லாம் இருக்கு, எவ்வளவுதான் புண்ணியம் பண்ணாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து நீ ரெண்டு பிறவி மூன்று பிறவி எடுக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்டு போகிறீர்கள், அடுத்த பிறவுக்குன்ட்டு புண்ணியம் பண்ணுகிறீர்கள், அடுத்த பிறவியில் அந்த புண்ணியம் எப்பவும் புண்ணியமோ பாவமோ சேர்க்கிற அளவுக்கு போயிடும், அனுபவிக்க அனுபவிக்க முடிஞ்சு போம், அதுக்கு பிறகு தொடராது. அப்ப இந்த பிறவில பண்ணின புண்ணியம் அடுத்த பிறவியில கொஞ்சம் குறைஞ்சிரும், அடுத்த பிறவியில குறைஞ்சிரும், ஒரு ரெண்டு மூன்று பிறவியில முற்றா இல்லாமல் போயிரும். பிள்ளைய பெத்து வச்சுட்டு போனால் அவன் உன்னை நினைச்சு உனக்கு பிதுர்காரியம் பண்ண போகிறான், அப்ப அடுத்த பிறவியில வரப்போகுது. அவனுடைய பிள்ளை பிதுர்காரியம் பண்ண போறான், அடுத்த பிறவியில வரப்போகுது. அவனுடைய பிள்ளை பண்ண போறான், அடுத்த பிறவியில வரப்போகுது. அப்போ பிள்ளை என்ற ஒன்றினூடாக வருகிற புண்ணிய பயன் பல பிறவிகளுக்கு நமக்கு வரப்போகிறது. ஆகவே பொருள் என்று கண்டால் உன் பிள்ளைதாண்டா உண்ட பொருள் என்றான். உன் பிள்ளைதாண்டா பொருள். தம்பொருள் என்பர் தம்மக்கள். ஏ பொருள் என்று சொல்கிறாயா, மற்ற பொருள் எல்லாம் முடிகிற பொருள், ஆனா பிள்ளை என்று நீ பெற்றுட்டியா, அதுவும் எப்படி பெற்ற பிள்ளை, அறிவுள்ள பண்புள்ள பிள்ளையை பெற்றான். அப்படி இல்லாடி நரகத்துக்கு இவன் செய்த புண்ணியமும் இல்லாம நரகத்துக்கும் போக வேண்டி வந்துடும், ஏன்னா அவன் வந்து கெடுப்பான். அதனாலதான் அறிவை சொல்லி பண்பையும் சொன்னார். அறிவு பழிவுறங்கா பண்புடை மக்கள் பெறின் அப்பிள்ளைகள் தான் தம்பொருள் என்ப. தன்னுடைய பிள்ளை என்று பொருள் பிள்ளைகளை, தன்னுடைய பொருள் என்று பிள்ளைகளைத்தான் சொல்வார்கள். ஏனென்றால் இங்கேயும் திருப்பி நான் சொல்லுகிறேன், தம் மக்கள் மக்கள் என்பது ஆண் பிள்ளையை குறிப்பதில்லை, பெண் பிள்ளைகளையும் குறிப்பது. நம்முடைய சமயத்திலே இப்போ உலகத்தோடு சமரசம் பண்ணி இறைவன் தந்த தர்மத்தை, எங்களுக்கு பல வகையான தர்மம் உண்டு, வேத தர்மம் உண்டு, ஸ்மிருதி தர்மம் உண்டு, உலக தர்மம் உண்டு. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் வேத தர்மத்தோடு உலக தர்மத்தை பொருத்துவதில்லை, உலக தர்மத்தோடு வேத தர்மத்தை பொருத்துறது என்று முடிவு பண்ணிட்டோம். அதனால தான் பல குழப்பங்கள் விளைகின்றன. அது கலியுகத்திலே அது அப்படித்தான் வரும், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். அப்போ இந்த பிள்ளைகளை பெற்று குழந்தைகளை பெற்று இந்த பழிவரங்கா பண்புகளை மக்களை பெற்றால் அந்த குழந்தைகளினாலே இடக்கட அது மறந்து போகுது எங்கே தொடங்கினேன். அப்போது பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகள் செய்கிற நற்காரியங்களை அந்த மக்கள் நினைப்பு வந்துட்டுது உங்களுக்கு வரையில் எனக்கு வந்துட்டுது. இந்த மக்கள் என்பது உண்மையிலே ஆண்களை ஆண் பிள்ளைகளை குறிப்பதென்பது இல்லை, பெண் பிள்ளை ஆண் பிள்ளை என்று. நம்முடைய வேத முறையிலே சிரார்த்த விதி என்று ஒரு விதி இருக்கிறது, ஆகமங்களினுடைய ஒரு படலமாக அதை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நான் சொன்னோன்னே நீங்கள் எல்லாரும் சில பேர் இவர் ஆகமம் முழுக்க படிச்சிருக்கிறார் என்று நினைப்பீர்கள், அப்படி நினைச்சு விடாதீர்கள். அங்கங்கே தொட்டதை வச்சு சொல்லுகிறேன். அப்போது ஆகம விதியிலே ஆகம நூல்களிலே சிரார்த்த விதி என்பது முக்கியமான ஒரு விதி. யார் 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 யாருக்கு சிரார்த்தம் செய்யலாம், எப்படி இறந்தவர்களுக்கு எப்படி சிரார்த்தம் செய்யலாம், ஒருத்தன் தண்ணியில் விழுந்து செத்துட்டானா அவனுக்கு எப்படி சிரார்த்தம் செய்வது, நெருப்பெறிஞ்சு செத்தானா அவனுக்கு எப்படி சிரார்த்தம் செய்வது, யார் யாருக்கு எத்தனை நாளைக்கு பிறகு சிரார்த்தனை செய்யலாம், எவனவனுக்கு சிரார்த்தம் செய்ய இத்தனை நாள் என்பதெல்லாம் விதித்திருக்கிறார்கள். இப்போ நாம் அதெல்லாம் விட்டுட்டோம். இந்த அதில் சொல்லுகிறார்கள் முக்கியமான விஷயம் என்று சொல்லுகிறார்கள் என்னவென்றால், ஒருவன் இறந்து போனால் அவனுக்கு கொல்லி வைக்கிற உரிமை யார் யாருக்கு என்றால் நாங்கள் இப்போ உடனே சொல்கிறோம் ஆண் பிள்ளைகளுக்கு தான் அந்த உரிமை என்கிறோம். அப்படி இல்லை, ஆகம விதி சொல்லுகிறது ஆண் பிள்ளை இருந்தால் அவனுக்கு முதலிடம், அப்படி இல்லாத பட்சத்திலே அடுத்து 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 இவர் இல்லை இவர் இல்லை இவர் இல்லை என்றால் யார் யார் செய்யலாம் என்பதற்கு விதி வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் முறைப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதிலே வீட்டிலே ஆண் பிள்ளை இல்லாவிட்டால் பெண் பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு கொள்ளி வைக்கலாம். இப்போ எல்லாம் அதெல்லாம் நாம் விளங்க கொள்றதே இல்லை. ஒரு கோயிலே குருக்கள் கொடியேற்றி விட்டார், திருவிழா கொடியேற்றி விட்டார். இதுதான் இப்போ நான் நினைக்கிறது என்னவென்றால், இந்த விதிகள் எல்லாம் வடமொழியில் இருந்ததால் இப்போ வடமொழியிலும் வந்து பிராமணர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தார்கள். இப்போ அவர்களும் விட்டதாலே ஒருவருக்கும் தெரியாமல் போய்விட்டது. ஒருவர் கொடியேற்றி இருக்கிறார், ஒரு குருக்கள் கொடியேற்றுகிற பொழுது அந்த வீட்டிலே ஒரு மரணம், அவருடைய பிள்ளை இறந்து போனான், என்ன செய்வது என்பது ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா. நான் எங்கே உள்ள கீழே போகிறேன் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஏன்னா நான் முதலிடத்துக்கு வராட்டி நீங்கள் எனக்கு எடுத்து தர வேணும். அப்போது அதுக்கு ஆகமம் விதி சொல்லுகிறது, அந்த அந்தனர் காப்பு கட்டித்தான் கொடியேற்றி திருவிழா செய்வார்கள். அந்த காப்பை கலட்டி வைத்து விட்டு போய் அந்த பிள்ளைக்குரிய அக்னிகாரியத்தை செய்துவிட்டு உடனே குளித்து விட்டு திருப்பி வந்து காப்பை கட்டி அதுக்கு பிறகு திருவிழாவை தொடர வேண்டும். திருவிழா முடிந்த பிறகு காப்பு கலட்டி வைத்து விட்ட பிறகு அவனுக்காக ஆசூசத்தை இவன் அதற்கு பிறகு பேண வேண்டும் என்று ஆகமம் சொல்லுகிறது. இதை ஏற்றுக்கொள்வோமா? எனக்கு தெரிந்த ஒரு பெரிய கோயிலே எங்கள் ஊரிலே இப்படி நடந்த உடனே காப்பை கழட்டி வச்சுட்டு அவரை அனுப்பிட்டார்கள், வேறொருத்தருக்கு காப்பு கட்டிட்டார்கள். இதெல்லாம் இந்த விதிகள் எல்லாம் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு போகின்றன. அப்போது ஒரு காரியம் செய்வதானால் பெண் பிள்ளைக்கும் அதில் உரிமை உண்டு, அப்படி இல்லாத பட்சத்திலே மருமகன், அப்படி ஒரு வரிசை சொல்லுகிறார்கள். இதுக்கெல்லாம் நூல்கள் எழுதி வச்சிருக்கிறார். இது ஒன்று நான் கற்பனை பண்ணி சொல்கிறதா நீங்கள் நினைக்காதீங்க. ஆகவே ஒரு பிள்ளை முதலிலே ஆண் பிள்ளைக்கு தொடர்பு என்னவென்றால் அந்த சந்ததி அடையாளம் அவன் மூலமாக தொடரும். பெண்ணுக்கு ஒன்றும் இழிவுபடுத்துவதற்கில்லை. பெண் என்ன செய்வாள்னா, அவள் நிலம், இவன் வித்து, வித்திலே தான் அந்த சாயல் நிற்கும். அப்ப நிலம் முக்கியம் இல்லை என்றால் நிலம்தான் அந்த சாயலை வளரச் செய்யுமே தவிர சாயல் கொடுக்காது. அப்போ இந்த இங்கே அதனாலே தான் மக்கள் என்பது ஆண் பெண் பிள்ளைகள் இரண்டு பேரையும் தான் சொல்லுகிறார்கள். அவர்கள் ரெண்டு பேரும் அந்த நெற்காரியத்தை செய்ய முடியும். அதனாலே சந்ததி சந்ததியாக பரம்பரை பரம்பரையாக உனக்கு புண்ணியத்தை தேடித்தரப்போகிறதாகிய பிள்ளைகளைத்தான் தன்னுடைய பொருள் என்று கற்றவர்கள் சொல்வார்கள். இதுதான் இந்த தொடருக்கு அர்த்தம். தம் பொருள் என்பர் தம் மக்கள். பிள்ளைன்னா ஏதோ சும்மா விளையாட்டா நினைக்காதீர்கள், அது ஒரு பேங்க். நல்ல பிள்ளைய பெற்று நல்லபடி வளர்த்து விட்டாயானால் நீ இந்த பிறவியோ அடுத்த பிறவியோ அடுத்த பிறவி நீ மாடா பிறக்கிறியோ மரமா பிறக்கிறியோ அங்க வரைக்கும் இவன் உனக்கு புண்ணியம் அனுப்பி கொண்டிருப்பான். லண்டனுக்கு போய் சில பிள்ளை அனுப்புறான் இல்லை, இவனை போய் பெத்தனே என்று திட்டுறீர்களே, இவன் நீ எந்த பிறவிக்கு போனாலும் உனக்கு அனுப்பி கொண்டிருப்பான். ஆகவே கற்றவர்கள் தம் பிள்ளைகளைத்தான் தம் பொருள் என்பார்கள். ஏன் பொருள் என்கிறார்கள் என்று கேள்வி வரும் அல்லவா? பொருளின் முதல் வரி அவ்வளவுதானே, தம் பொருள் என்பர் தம் மக்கள். அப்படி ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் அவர் பொருள், எவர் பொருள், அந்த பிள்ளைகள் சேர்க்கிற பொருள் அவர் பொருள். தத்தம் வினையான், தம் பெற்றோரை நோக்கி அவர்கள் செய்கிற புண்ணிய வினையான் இவனுக்கு வந்து சேரும். காசு அவன் தான் உழைச்சிருப்பான், அவன் பண்ற புண்ணியத்துக்கு புண்ணிய காரியங்கள் செய்ய 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 இவனுக்கு வந்து சேருகிறபடியால் அந்த பொருள் இவன் பொருளும் தான். லண்டன்ல இருக்கிற பிள்ளை உழைச்சி பணத்தை வச்சிருக்காண்டா அவன் பணமா, இங்க இவனுக்கு அனுப்பி கொண்டே இருந்தா அது இவன் பணமும் தானே. ஆகவே இவனுக்கு வருகிறபடியால் காசை தந்து கொண்டிருக்கிற இடத்தை காசு என்று சொல்வது போல உனக்கு செல்வத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறவனை இவனையே நீ செல்வம் என்று நினைப்பாயாக என்றார் இந்த குறள். இதுதான் இதற்கு மேலோட்டமான பொருள். பரிமளலரை கேளுங்கள்.